வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். காலநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள துரிதமான உறுதியான நடவடிக்கைகளின் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த தேசமாக நம் நாடு உருவாவதில் தமிழகம் பெரும் பங்காற்றும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மின்னணு உற்பத்தியால் நாட்டில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மோந்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காலநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள துரிதமான உறுதியான நடவடிக்கைகளின் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா உறுதியான நடவடிக்கைகளை அர்ப்பணிப்புடன் இப்பாதையில் மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வாழ்வாதாரமும் ஆற்றலுமாக சூரிய சக்தி திகழ்கிறது என்றும் குடியரசுத் தலைவர் எடுத்துரைத்தார். மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி உட்பட 124 நாடுகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த உன்னத தேசமாக நம் நாடு மேம்படும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக தமிழகம் வந்துள்ள குடியரசு துணைத்தலைவர் கோவை கொடிசியா வளாகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசுகையில், வளர்ச்சியடைந்த தேசமாக நம் நாடு உருவாவதில் தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்தின் பங்கு இன்றியமையாததாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். கோவைக்கு பல சர்வதேச விமானங்கள் வந்து செல்வதன் மூலம் தொழில் வளம் அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டிய அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார்.
2047 பாரத தேசம் உலகின் உன்னத தேசமாக உயர வேண்டும். விக்சித் பாரத் என்று சொல்கிற பொழுது அதில் மிகப்பெரிய பங்கு நம்முடைய தமிழகத்திற்கும் கொங்கு மண்டலத்திற்கும் நிச்சயமாக இருக்கும். எர்ணாகுளத்திலே இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ட்ரெயின், அது கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், இந்த 4 டெக்ஸ்டைல் சென்டர்களிலுமே நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு வைத்து விரைவிலேயே அது வர இருக்கிறது.
தொழில் வளர்ச்சியும் விவசாய வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று சார்ந்தது என்பதால் அதன் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக கோவை விமான நிலையம் வந்த குடியரசு துணைத்தலைவரை மாநில அமைச்சர்கள் திரு மு பே சாமிநாதன், திரு முத்துசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். நாட்டில் மின்னணு உற்பத்தி வளர்ச்சியால் ஆயிரக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையை தமது சமூக வலைதள பதிவில் பதிவு செய்த அமைச்சர், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம் நாடு 3வது இடத்தை பிடித்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி சென்ற மாதம் 1.8 பில்லியன் டாலராக உயர்ந்து சாதனை படைத்ததாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வர்த்தகம் சார்ந்த 14வது கட்ட நிலக்கரி சுரங்க ஏலத்தை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுடெல்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இலகுவான வர்த்தகம், முதலீடுகள், தொழில்துறையினரின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஏலம் நடத்தப்பட உள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏல நடைமுறை கட்டமைப்பின் கீழ் முதல் முறையாக நிலத்தடி நிலக்கரி வாயு பாதைக்கான வசதிகளையும் அமைச்சகம் அறிமுகம் செய்கின்றது. இந்நடவடிக்கையால் நிலத்தடி நிலக்கரி வளங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. நிலக்கரி ஏலம், மேலாண்மை, பணப்பரிவர்த்தனை சார்ந்த 2 மின்னணு இணையதள முகப்புகளை அறிமுகம் செய்யவும் அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வரும் 4ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெறுகிறது. வரும் டிசம்பர் 4ஆம் தேதி வரை திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட வேண்டிய தேவை உள்ளதாகவும், இரட்டை வாக்குகள் அகற்றப்பட வேண்டியது முக்கியம் என்றும் அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு, சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு, மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து, 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து, வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு, பால் பொருட்கள் மீதான வரி 12% % குறைப்பு, வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
வங்கக்கடலில் நிலவிய மோந்தா புயல் தீவிர புயல் சின்னமாக இன்று வலுப்பெற்ற நிலையில் இன்றிரவு காக்கிநாடா அருகே அதிதீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அச்சமயத்தில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருவள்ளூர் மாவட்டத்தில் கன மிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மலைப்பகுதிகளில் கனமழையும் இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று வினாடிக்கு சுமார் 16,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்ததால் மீண்டும் பரிசல் இயக்கவும் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் சிறு வணிகர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
தேனி கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் விதித்த தடை 18வது நாளாக இன்றும் நீடிக்கின்றது. நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் சேலம் மாவட்டத்தில் 46 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள காமலாபுரம் ஏரி, கொண்டலாம்பட்டி ஏரி, மானத்தால் ஏரி, மாரமங்கலம் ஏரி, கண்ணங்குறிச்சி புது ஏரி உள்ளிட்ட 46 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. ஏற்காட்டில் பெய்து வரும் கனமழையால் அடிவார பகுதியில் உள்ள நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள தடுப்பணைகள் நிரம்பி அடுத்தடுத்த நீர்நிலைகளுக்கு தண்ணீர் பாய்ந்து வருகிறது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து இன்று 1800 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அடையாறு ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 750 கனஅடியாக தொடர்கிறது. திருவாரூர் மாவட்டம் கோவில்வெண்ணி பகுதியில் மத்திய குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய தானிய சேமிப்பு மேலாண் நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு பி கே சிங் தலைமையிலான இக்குழுவினர் விவசாயிகளின் குறைகளையும் கேட்டறிந்தனர். தொடர்ந்து நெல் மாதிரிகளையும் சேகரித்து சென்றனர். தமிழகத்தின் பாரம்பரிய பொருட்களை பிரபலப்படுத்தும் வகையில் மலேசியாவில் சர்வதேச தமிழ் வர்த்தக மாநாடு வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வர்த்தக சங்க பிரதிநிதிகள், பாரம்பரிய உணவுப் பொருட்களை மீட்டு உலகெங்கிலும் பிரபலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தனர். வெளிநாடு வாழ் தமிழர்களின் இல்லந்தோறும் தொழில் முனைவோரை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். தமிழ்நாட்டில் பாரம்பரிய மூலிகை பொருட்கள் தயாரிப்பில் சிறந்து விளங்கும் 55 தொழில் முனைவோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். சிறப்பு கண்காட்சியும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 31ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் ஒற்றுமை அணிவகுப்பு நடைபெறும் என்று இதன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வையொட்டி பட்டேலின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் போட்டிகளும் சொற்பொழிவுகளும் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் வேலூர் அருகே சேர்க்காட்டில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரையில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் நிறைவான திருக்கல்யாண உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கு இடையிலான அகில இந்திய கூடை பந்தாட்ட போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. 5 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்கப் பரிசுகளும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள துரிதமான உறுதியான நடவடிக்கைகளின் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த தேசமாக நம் நாடு உருவாவதில் தமிழகம் பெரும் பங்காற்றும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மின்னணு உற்பத்தியால் நாட்டில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மோந்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.